சிந்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 3.
இறைவனுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து உண்மை விளக்கத்தினோடு தத்துவ ஞானம் தந்த மனவாசகம் கடந்த தேவனாருக்கும் இப்பொழுது திருவருட்பயனோடு நமக்கு தத்துவ செய்திகளை தரப்போகின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கும் நூல்களுக்கு எளிய உரை செய்து எங்களை ஈர்த்து அருளுகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். இரண்டாவது நூலாக திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலை கற்கின்ற பெயரை திருவருள் கூட்டி இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உரையை வேண்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நூல் நமக்கு நற்செய்திகளை நல்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பிரார்த்தனை தான் இந்த நூலினோடு தத்துவ ஞானத்தை நமக்கு நல்கப் போகிறது என்பதை மறந்து கொடுக்கக்கூடாது. உமாபதி சிவாச்சாரியுடைய பெருமையெல்லாம் நேற்று பார்த்தோம். கட்டகட்டையில் பகல் குருடு போகுதுகான் என்று மறைஞான சம்பந்தர் சொன்னதை வைத்துக் கொண்டு ஞான தெளிவு பெற்று அந்த வார்த்தையையே உபதேச வார்த்தையாய் எடுத்துக்கொண்டு கரியை கிரியையிலே ஊறி நின்ற உமாபதி சிவாச்சாரியார் சிதம்பரத்திலே பிள்ளைவாழ் அந்தனர்களில் ஒருவராக இருந்து பூஜை முதலியவை செய்து கொண்டிருந்த சிவாச்சாரியார் ஞான மார்க்கத்துக்குள்ளே நுழைகிறார். எனக்கு ஞான மார்க்க தெளிவை தந்தவராகிய மறைஞான சம்பந்தர் திருவடிகளையே பற்றி தன்னுடைய குல ஆசாரங்களை கூட நிராகரித்து ஞானத்திற்காக பசித்து அவரோடு திரிகிறார். அதனாலே அவருடைய அருள் கிடைக்கிறது. உலகம் அவரை வெறுக்கிறது. தன் நிலை விட்டு அவர் தாழ்ந்து விட்டார் என்று உலகம் வெறுத்து ஒதுக்குகிற நேரத்திலே சிவன் அங்கீகரித்து கொடிக்கவி பாட வைத்து அவருடைய ஆற்றலை நிரூபிக்கிறான். அதுபோலவே பிட்டான் சாம்பானுக்கு சிவபெருமானுடைய உத்தரவுபடி முத்தி கொடுத்து பிறகு அதை நிறுவுவதற்காக முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்து தன்னுடைய அருட்செயல்களை உலகத்திற்கு அவர் எடுத்து காட்டுகிறார். அத்தகைய பெருமான் 8 நூல்களை செய்தவர். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லுகிற சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை ஆக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அந்த ஞானியினுடைய நூலை நாங்கள் படிக்க தொடங்கி இருக்கிறோம். அதிலே அதற்கு முதலிலே நாங்கள் சிறப்பு பாயிரம் நிரம்ப அழகிய தேசிகர் என்கின்ற பெருமகனாருடைய சிறப்பு பாயிரம் அந்த நூலினுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லியது. நேற்றைய தினம் காப்பு செய்யுள் என்கின்ற அந்த விநாயகர் பெருமானை வணங்குவதாகிய அந்த பாடலை படித்தோம். நற்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சிறக்கு அன்று கான் என்று விநாயக பெருமானை நாம் நன்னினாலோ விநாயக பெருமான் நம்மை நன்னினாலோ கல்வியும் ஞானமும் நமக்கு கற்காமலே பாடம் வரும் என்கின்ற அந்த செய்தியை நேற்றைய குரலிலே படித்து தெளிவுற்றோம். இனி நேற்று விட்ட இடத்திலே இருந்து வகுப்பினை
காப்பு செயல் ஒன்றி சொல்லிக்கிறேன். நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். பக்கம் 22 முதல் அதிகாரம் 13 நிலை. பதி என்பதற்கு காப்பவன் என்பது பொருள். அனைத்து உயிர்களையும் அனைத்து உலகங்களையும் காத்து ஆளும் தலைவன் என்ற கருத்தில் இறைவன் பதி எனப்படுகிறான். இறை உயிர் தலை என்ற முப்பொருள்களில் பதியாகிய இறைவனே ஏனை எல்லாவற்றிலும் மேலானவன். ஆசிரியர் உமாபதி சிவம் தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்தில் இறை இலக்கணத்தை கூற புகும்போது பதி பரமே என்று சொல்லி தொடங்குதலை காணலாம். பதியே பேராற்றல் வாய்ந்தவன், தன்மயம் அதாவது சுதந்திரம் என்னும் தன்மை உடையவன். உயிரும் தலையும் ஆகிய பிற பொருள்கள் தமக்கென சுதந்திரம் இன்றி பதியின் விருப்பப்படியே செயற்பட்டு செல்வனவாகும். இறைவனுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று, இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தான் நிற்றலாகும். இந்நிலையில் அவன் வடிவு பெயர் முதலியன ஒன்றுமின்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான். தொழில் செய்தலின்றி வாழாயிருப்பான். இதுவே அவனது உண்மை நிலையாகும். இது சிவமாய் நிற்கும் நிலை எனப்படும். மற்றொன்று, உயிர்களின் மீது எழும் கருணை மேலிட்டால் இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையாகும். உலகத்தை தொழிற்படுத்தும் இந்நிலையில் அவன் அளவற்ற வடிவும் பெயரும் உடையவனாய் நிற்பான். இது பதியாய் நிற்கும் நிலை எனப்படும்.
ஒரு தரம் படிச்சுட்டு திருப்பி முதல்ல இருந்து வருவோம்.
பதியாய் நிற்கும் நிலையில் அவனிடத்து காணப்படும் இயல்புகளை எடுத்து கூறுதலின் இவ்வதிகாரம் பதிமுதுநிலை என பெயர் பெற்றது. இறைவனது இயல்பை முதுநிலை என குறிக்கின்றார் ஆசிரியர். மேலான இயல்பு என்று அதற்கு பொருள் கூறலாம். இவ்வதிகாரத்தில் கூறப்பெறும் கருத்துக்களை பின்வருமாறு அமைத்து காட்டலாம். உலகம் அறிவற்ற சடப்பொருள், அது தானாக இயங்காது. உயிர்கள் அறியும் தன்மை உடையவை, ஆனால் தாமாக அறிய மாட்டா. உயிர்களை அறிவித்தற்கும் உலகத்தை இயக்குதற்கும் பேரறிவும் பேராற்றலும் உடைய ஒரு முதல்வன் உளன். அவன் உலகு உயிர்களோடு கலந்து பிரிப்பின்றி நிற்கின்றான். உயிர்களுக்கு தோற்றமில்லை, அழிவில்லை, அவை என்றும் உள்ளவை. ஆயின் அவை தம்மிடம் உள்ள குறைபாடு காரணமாக உடம்போடு கூடி உலகிடை வருகின்றன. பின் உடம்பின் நின்றும் நீங்கி நிலை பெயர்ந்து செல்கின்றன. இவ்வாறு மாறி மாறி பிறந்தும் இறந்தும் உழல்கின்றன. உயிர்களிடம் உள்ள குறைபாட்டினை நீக்கி அவை தன்னை அடைந்து, அவை தன்னை அடைந்து இன்புறும்படியாக செய்கிறான் இறைவன். இங்ஙனம் செய்யும் அவனது வல்லமையே சக்தி எனப்படும். சக்தி என்பது அவனுக்கு குணம். சூரியனை விட்டு பிரியாத ஒளி போலவும், நெருப்பை விட்டு நீங்காத சூடு போலவும் இறைவனது குணமாகிய சக்தி அவனோடு பிரிப்பின்றி நிற்கும். இறைவன் தானும் தன் சக்தியும் என இருதிறப்பட்டு நின்று உலகை நடத்துகிறான். அவன் எல்லா பொருள்களையும் தன்னுள்ளே அடக்கி நிற்கின்ற பெரிய பொருள். எல்லாவற்றுள்ளும் ஊடுருவி கலந்து நிற்கின்ற நுண்ணிய பொருளும் அவனே. அவன் உயிர்களின் அறிவிற்கு எட்டாதவன். உயிர்களிடத்தில் பெருங்கருணை உடையவன். அவன் ஆக்குதல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்கிறான். உயிர்களின் மாசினை நீக்கி தூய்மை செய்து ஆட்கொள்ளும் பொருட்டே இத்தொழில்களை அவன் மேற்கொள்கிறான். அவனுக்கு ஓர் உருவம் இல்லை, பெயரில்லை, அசைவில்லை. இதுவே அவனது உண்மை நிலை. காலம் இடம் முதலிய எல்லைகளை எல்லாம் கடந்து விதிந்து நிற்கும் அவனது பெருநிலையை ஞானிகளே உணர்தல் கூடும். ஏனையோரும் தன்னை ஒருவாறு உணர்ந்து உய்யும் பொருட்டு அவன் வரம்புபட்ட பல வடிவங்களில் தாங்கி நின்று அருள் புரிகிறான். உயிர்கள் இறைவனாகிய தலைவனை உடையவை. அதுபோல இறைவனுக்கும் ஒரு தலைவன் உண்டா என்று கேட்கலாம். இறைவனே யாவருக்கும் மேலானவன். ஆகவே அவனுக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை. இறைவன் எப்பொருளிலும் கலந்து நின்றாலும் அவற்றின் சார்பினால் அவன் தன் தன்மை மாறுபடான். தேவரும் காணுதற்கு அரிய பரம்பொருள் அவன். ஆயினும் அடியவர்க்கு எளியவனாய் அவர் உள்ளத்தில் அகலாது நிற்பான். உலகப்பற்றை நீக்கி தன்னையே சார்ந்து நிற்கும் உயிர்களுக்கு பிறவி துன்பத்தை நீக்கி சுகத்தை தருவான். பிறவி பிணிக்கு அவனே உற்ற மருந்து. அவனை நினைந்து வழிபடுதலே உயிர்கள் செய்யத்தக்கது. இனி இக்கருத்துக்களை விரிவாக காண்போம் அப்படின்னு அடுத்த முதல் செய்யலுக்கு போறாருங்க. இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் முடியுது.
திரும்ப ஒரு தரம் நாங்கள் முன்னுக்கு இருந்தே வருவோம்.
முதல் அதிகாரம், அதிகார பெயர் பதிமுது நிலை. பதி என்பதற்கு காப்பவன் என்பது பொருள். அனைத்து உயிர்களையும் அனைத்து உலகங்களையும்
காப்பவன் என்பது பொருள் என்றால் காப்பவன் என்பதும் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பதி என்ற வார்த்தைக்கு பல பொருள்கள் சொல்வார்கள், அதிலே காப்பவன் என்பது ஒரு பொருள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அனைத்து உயிர்களையும் அனைத்து உலகங்களையும் காத்து ஆளும் தலைவன் என்ற கருத்தில் இறைவன் பதி எனப்படுகிறான். இறை, உயிர், தலை என்ற முப்பொருள்களில் பதியாகிய இறைவனே ஏனை எல்லாவற்றிலும் மேலானவன்.
ஆசிரியர் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், மூன்றாக பிரிக்கிறோம், இறை, உயிர், தலை. இறையாகிய பதிதான் எல்லாவற்றிற்கும் மேலானவன். இது நமக்கு தெரிந்த செய்தியானாலும் இடையிடையே இதை படித்துக் கொண்டு போவது நல்லது என்பதற்காகத்தான் அந்த உரையிலே அதை வலியுறுத்துகிறார்கள். நன்றாக தெரிய வரும் மூன்று பொருள், மூன்று உட்பொருள். இந்த மூன்று உள்பொருளிலே ஒன்று முற்றாக அறிவற்ற பொருள், ஒன்று அறிவிருந்தும் அது சுருங்கிய நிலையில் இருக்கிற பொருள், முற்றறிவு பொருளாக இருக்கிற ஒரே பொருள் திரைப்பொருள். அதனாலே அதுவே உயர்ந்தது என்கிறார்.
இறை, இறை, உயிர், தலை என்ற முப்பொருள்களில் பதியாகிய இறைவனே ஏனை எல்லாவற்றிலும் மேலானவன். ஆசிரியர் உமாபதி சிவம் தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்தில் இறை இலக்கணத்தை கூற புகும்போது பதி பரமே என்று சொல்லி தொடங்குதலை காணலாம்.
அதாவது சிவப்பிரகாசத்திலே இருந்து ஒரு 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 இடத்தை ஒரு பாடல் வரியை எடுத்து பதி பிரமே என்றால் பதிதான் மேலானவன் என்று அந்த அர்த்தத்தை தருகிறார். அந்த பாடல் வரியை காட்டுகிறார்.
பதியே பேராற்றல் வாய்ந்தவன், தன்வயம் அதாவது சுதந்திரம் என்னும் தன்மை உடையவன். உயிரும் தலையும் ஆகிய பிற பொருள்கள் தமக்கென சுதந்திரம் இன்றி பதியின் விருப்பப்படியே செயல்பட்டு செல்வனவாகும்.
அது ரெண்டுக்கும் முழு சுதந்திரம் கிடையாது. பதிதான் அந்த சுதந்திரத்தை உட்படுத்தி வைத்திருக்கிறவன். அவனுடைய நெருப்படுத்தலின் மேலே இந்த ரெண்டும் இயங்கும் என்கிறான்.
இறைவனுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று, இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தான் நிற்றலாகும். இந்நிலையில் அவன் வடிவு, பெயர் முதலியன ஒன்றுமின்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான்.
நாங்கள் முன்பு சொரூப நிலை என்று படித்ததை சொல்லுகிறார். அதாவது அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு உட்படாமல் இறைவன் நிற்கிற ஒரு நிலை, அதுதான் இறைவனுடைய உண்மை நிலை. எப்பொழுது நம் அறிவுக்கு உட்பட்டு விடுகிறதோ அன்றைக்கு இறை நிலைக்கு மாசு வந்து விடுகிறது. ஆனால் இறைவன் அந்த நிலையையும் அடைகிறான், நம்மை உய்விக்கும் பொருட்டு இறைவன் அந்த நிலையையும் அடைகிறான். ஆனால் அவனுடைய உண்மை நிலை என்பது அந்த சுரூப நிலை, நம் புத்திக்கோ அறிவுக்கோ எட்டாத ஒரு நிலை. இது வடிவு, இது நாமம் என்று தெரியாத நிலை. அந்த நிலையை சொல்லுகிறார்.
இந்நிலையில் அவன் வடிவு, பெயர் முதலியன ஒன்றுமின்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான். தொழில் செய்தலின்றி வாழாயிருப்பான்.
நேரத்தில் அவனுக்கு எந்த தொழிலும் இல்லை. கீழே இறங்குகிற பொழுதுதான் மற்ற ஜீவன்களுக்காக அவன் தொழில் செய்ய தலைப்படுகிறான். சொரூப நிலை என்பது இறைவனுடைய அசையா நிலை.
இதுவே அவனது உண்மை நிலையாகும். இது சிவமாய் நிற்கும் நிலை எனப்படும். மற்றொன்று, உயிர்களின் மீது எழும் கருணை மேலிட்டால் இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையாகும். உலகத்தை தொழில்படுத்தும் இந்நிலையில் அவன் அளவற்ற வடிவும் பெயரும் உடையவனாய் நிற்பான். இது பதியாய் நிற்கும் நிலை எனப்படும்.
பதியாய் நிற்கும் நிலை,
பதியாய் நிற்கும் நிலையில் அவனிடத்து காணப்படும் இயல்புகளை எடுத்து கூறுதலின் இவ்வதிகாரம் பதிமுது நிலை என பெயர் பெற்றது.
இந்த அதிகாரத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதை விளங்கப்படுவதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார். பதியாகவே தலைவனாக இறைவன் நிற்கின்ற நிலை. புது என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவார் என்று நினைக்கிறேன்.
இறைவனது இயல்பை முதுநிலை என குறிக்கின்றார் ஆசிரியர். மேலான இயல்பு என்று அதற்கு பொருள் கூறலாம்.
முது என்பதற்கு மேலான என்று பொருள் கொண்டு இறைவனுடைய மேலான நிலையை சொல்லுகிற அதிகாரம் என்று இதற்கு பொருள் உள்ளது. இந்த இந்த அதிகாரத்துக்கு திருவருட்பயனுக்கு உரை செய்த மற்ற ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பாயிரங்களையும் நாங்கள் முதலும் படிப்பது நல்லது. இன்றைக்கு தயார் நிலையிலே இல்லாதபடியால் அதை இன்றைக்கு விடுவோம். நாளைய தினம் ஒரு தரம் பாயிரத்தை மட்டும் பதிமூது நிலைக்கு என்ன எழுதுகிறார்கள் என்கின்ற பாயிரத்தை மட்டும் ஒரு தரம் நாங்கள் நாளைக்கு படித்துக்கொண்டு அதற்கு பிறகு உள்ளே நுழைவது நல்லது என்று நினைக்கிறேன். பல பேருடைய நூல் இருக்கிறது. நான் எங்களுடைய சிவபாத சுந்தரனார் எழுதினதையும் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற புஸ்தகத்தின் நிலையிலேயும் கையிலே வைத்துக் கொண்டால் ஒப்பிட்டு பார்த்து படிப்பதற்கு வசதியாக இருக்கும். இங்கே பதிமூது நிலை என்பது இறைவனுடைய மேலான நிலை என்று அவர் பொருள் சொல்கிறார்.
இவ்வதிகாரத்தில் கூறப்பெறும் கருத்துக்களை பின்வருமாறு அமைத்து காட்டலாம்.
இதை நாங்கள் இப்பொழுது படிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்ன செய்கிறார் என்றால் நூல உரையாசிரியர் அந்த பத்து குறள்களும் என்ன செய்தியை சொல்கின்றதோ அதை சுருக்கி தருகிறார். அதை நாங்கள் குறள் வழியாகவே பார்ப்போம். முதல் குறளுக்குள்ளே போய் அந்த குறள் வழியாகவே பார்த்துவிட்டு கடைசி முடிந்த பிறகு வேண்டுமானால் இதை திருப்பி பார்த்தால் அந்த குறள்கள் சொன்ன விளக்கம் நமக்கு தெரிய வரும். இப்பொழுது வாசித்தாலும் அது வெறுமையினை தான் வாசிக்கப் போகிறோம். ஆகவே நேராக குறளுக்குள்ளே நுழையலாம்.
குறள் ஒன்று, எங்கும் நிறைந்து நின்று இயக்குபவன்.
இது தலைப்பிட்டிருக்கிறார். அந்த குறளுக்கு தலைப்பிட்டிருக்கிறார்.
அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. பொருள், பதிப்பொருள் தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பொருளும் இல்லாதது. அது பேரறிவாய் எங்கும் நீக்கமின்றி நிறைந்து நிற்கும். அகரமாகிய உயிரெழுத்து மற்றைய எல்லா எழுத்துக்களிலும் இயைந்து நின்று அவற்றை இயக்குவது போல பதிப்பொருள் பிற எல்லா பொருளிலும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். எனவே பதியாகிய இறையே உலகிற்கு முதல் என்பது விளங்கும்.
இந்த குறளிலே படிக்கிற பொழுது என்னுடைய ஆசிரியர் விளையாட்டாக சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது. முதல் குறளிலேயே மோதி சிவாச்சாரியார் போட்டு போய்விடுகிறார் என்று சொல்லுவார்கள். என்னவென்றால் எடுத்தாற் போல தொடங்குகிறார். என்ன தொடங்குகிறார்? அகர உயிர் போல ஆனா என்கின்ற உயிர் போல போல உருவு வந்தோனே அது உவமை என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. அகர உயிர் போல ஆனா என்கின்ற உயிரெழுத்து போல என்று சொன்னவர் பின்னாலே நிகரில் இறை என்கிறார். நிகர் இல் இறை என்றால் அதற்கு சமமாக ஒன்றை சொல்ல முடியாததாகிய இறை என்று சொல்லு பின்னாலே சொல்லுகிறவர் முன்னாலே அகர உயிர் போல் என்று அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். இதற்கு சொல்வதற்கு வேறொன்றும் நிகராக ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அவரே அதற்கு உவமை சொல் உவமை சொல்லிவிட்டு நிகரில் இறை என்று சொன்னால் அது தப்பு. ஆனால் அதை நாம் விளங்குவதற்காக அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது என்றபடியால் அவர் முதல் என்ன சொல்கிறார்? ஆனா என்ற எழுத்து இது நாம எங்க பார்த்தாலும் இது ஒரு ஆச்சரியம்தான். தமிழர்களுக்கு கிடைத்த வாய்ப்பிலே இந்த ஆனாவும் ஒன்று. ஏனென்றால் அந்த முதல் எழுத்தை வைத்தே கடவுளை விளங்குவதற்கான வாய்ப்பை தமிழ் எழுத்தினுடைய முதல் எழுத்தே தருகிறது. ஏஏ வைத்து இதை ஆங்கில எழுத்திலே ஏஏ வைத்து விளங்கப்படுத்த முடியாது. ஆ என்ற அந்த அச்சரத்துக்கு இருக்கக்கூடிய அதனுடைய புறப்பு ரகசியம், அதனுடைய இயல்பு, இதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் இந்த கடவுளை அடைவதற்கு அந்த அச்சரத்தை பயன்படுத்துகிறோம். தமிழர்களுடைய பெருமை தெரிவதிலே இந்த இதுவும் ஒன்று. ஆ என்ற எழுத்தினுடைய அந்த அந்த தோற்றம், அது எப்படி தோற்றப்படுகிறது என்பதை நாங்கள் பல தரம் படித்துவிட்டோம். போன்ற நூல்லையும் படித்தோம், அதற்கு முதல் திருக்குறளையும் படித்தோம். ஆ என்ற எழுத்து என்ன செய்கிறது என்றால் புறாய்வின்றி பிறக்கிறது. ஆகவே அது தான் தோன்றி என்கின்ற இயல்புடையது, தானாக தோன்றுவது ஒன்று. அதை யாரும் தோற்றுவித்தது இல்லை. அந்த அச்சரத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால் மற்ற அச்சரங்கள் எல்லாம் அந்த அச்சரத்திலே இருந்துதான் புரட்டுகின்றன. அது ஒன்று. மற்ற அச்சரங்கள் இயங்க வேண்டுமானால் ஆ என்ற அச்சரத்தினுடைய அந்த இயக்க நிலையை கொண்டுதான் மற்ற அச்சரங்கள் இயங்க முடியும். ஆ என்ற அந்த எழுத்தினுடைய சப்தம் இல்லாவிட்டால் மற்றைய சப்தங்கள் பிறக்காது. ஆகவே மற்றைய எழுத்துக்களை பிறக்க பண்ணுகிறது. மற்ற எழுத்துக்களை நிலைப்பதற்கு நகர ஓசை காரணமாக இருக்கிறது. அந்த எழுத்துக்களை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கு இந்த அகர ஓசை காரணமாக இருக்கிறது என்று பல காரணங்களை வைத்துக் கொண்டு இந்த ஆ என்ற எழுத்தை சொல்லித்தான் கடவுளை விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. வேற ஒன்றையும் அதற்கு பொருத்தமான விளக்கமாக இல்லை. ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கின்ற இறைவனுடைய செயலை விளங்கப்படுத்த அந்த அகரத்தையே எடுக்கிறார். அகர உயிர் போல், உயிரெழுத்தாகிய அந்த அகரத்தை போல, நிகரில் இறை, எனக்கு ஒப்பில்லாத இறை, ஒப்பில்லாத என்றால் அதுக்கு உவமை சொல்ல முடியாத இறை, ஒரு உவமையை சொல்லிவிட்டே அதை சொல்லுகிறார், உவமை இல்லாத இறை எங்கும் நிறைந்து நிற்கும் என்கிறார். இதுதான் இந்த குறளினுடைய அடிப்படை. இனி உரையாசிரியர்களாக அந்த குறளை பார்ப்போம்.
பதிப்பொருள் தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பொருளும் இல்லாதது, அது பேரறிவாய் எங்கும் நீக்கமின்றி நிறைந்து நிற்கும். அகரமாகிய உயிரெழுத்து மற்றைய எல்லா எழுத்துக்களிலும் இயைந்து நின்று அவற்றை இயக்குவது போல, பதிப்பொருள் பிற எல்லா பொருளிலும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். எனவே பதியாகிய இறையே உலகிற்கு முதல் என்பது விளங்கும்.
முதல் என்பதற்கு என்ன அர்த்தம்? மூலம் என்பது அர்த்தம். அது நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். மூலம் முதல் என்பது முன்னாலே நிற்கிறது என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் மூலமாக நிற்பது, இந்த கடைக்கு நான் இன்ன முதலிட்டிருக்கிறேன் என்கின்றது போல என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் என்ற வார்த்தைக்கு மூலம் என்பது அர்த்தம்.